விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பவர்கள் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஊன்கள் மேலும் கயாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லதியாதன் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக. புனர்விக்கொரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டவனுடைய பருவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் அழைத்திக்காக்கூடிய நீயத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று குருமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லறியார்களே, இஸ்லாமிய வாலி பழஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து விசேஷமாக தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்வா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாள். முதற்க நடிய இருக்கும் அப்பால் உங்களுக்கோ அந்த உண்மையான தக்வாவை கொண்டு வன்மையாக வசூல் செய்து கொள்கின்றேன். நசீஹத் என்னும் நக்கத்தை பிறப்பிக்கின்றேன். அன்பான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளவு பயங்கரமானது. நாட்டுடைய சூழ்நிலை அனைவர்களுக்கும் தெரியும். ஒரு பதட்டமான நிலைமையில் நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம், இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம், இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான காலமாக மாறியிருக்கிறது என்றால், ரப்பை ரப்பாக ஏற்ற முஸ்லிம்கள் இந்த கட்டத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற வார்த்தைகளை தன்னை அறியாமலேயே பேசக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய கடமைப்பாடு ஒன்று இருக்கிறது. இது முழு நாட்டிலையும் பேசப்படக்கூடிய விடயம் அரசியல். ஒரு அசாதாரண நிலைமையில் என்று போய்கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் உள்ளத்தில் பதிய வேண்டும், ஆட்சிக்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். ஆட்சியுடைய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறார். உலகத்தில் எந்த கொம்பனுடைய கரத்திலையும் அல்லாஹ் ஆட்சியுடைய பொறுப்பை கொடுத்தது கிடையாது. இதுக்குவான் தெளிவாக சொல்லுகின்ற சமாச்சாரம் இப்படி கேட்க சொல்லுங்கள், அல்லாஹ் ஒரு துவாவை கற்றுத்தருகிறான் கேட்கும்படி. நிறைய சொல்லும் ஒரு உம்மத்துக்கு இப்படி துவா கேட்க சொல்லி அல்லாஹ் மாலிக்கல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே, அரசியல்வாதிக்கெல்லாம் அரசியல்வாதியே, அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியே, மன்னாதி மன்னனே, நீ யாரை நாடுகிறாயோ அவருக்கு ஆட்சியுடைய பொறுப்பை கொடுப்பது அது படைச்சவனுடைய கரத்தில் இருக்கிறது. இது ஈமானுடைய பாடம். இந்த பாடத்தை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். யாராக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், எந்த வல்லரசாக இருக்கட்டும், யாரிடத்திலையாவதில் இருந்து அல்லாஹ் ஆட்சியை பறிக்க நாடினால் படைத்தவன் பறிப்பான். உலகத்தில் எதிர்த்து கேட்க எந்த கொம்பனுக்கும் முடியாது. இது ஈமானுடைய பாடம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பர்து தொழுகைக்கு பின்னாலும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியது ஓதும்படி கயாமத்து வரைக்கும் வரக்கூடிய உம்மத்துக்கு சொல்லி தந்த ஒரு துஆ ஈமானுடைய பாடல். அல்லாஹும்மா லா மானிஅ லிமா அஃபைத், யா அல்லாஹ், நீ யாருக்காவது எதையாவது கொடுக்க நாடினால் அதை தடுக்க உலகமே சேர்ந்தாலும் முடியாது. அது பட்டம் பதவியாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம், அறிவு ஞானங்களாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம். யாருக்காவது எதையாவது அல்லாஹ் கொடுக்க நாடினால் முழு உலகமுமே சேர்ந்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், அடிக்கடி சரித்திரம் கேட்கிறோம் கண்ணியமானவர்களை, ஈமானுடைய பாடம். முழு உலகமும் ஒரு பக்கம், முழு உலகமும் ஒரு பக்கம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்தது ஒரு நாட்டுடைய மன்னன் அல்ல, ஒரு கண்டத்துடைய அரசன் அல்ல, முழு உலகத்தையும் ஆட்சி படைத்த மிகப்பெரிய கொடுங்கோலன். எந்த அளவுக்கு அல்ல ஆட்சியை அவனுக்கு கொடுத்தான் என்றால், ஆட்சி கொடுத்து 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 கடைசியாக ரப்போடு யுத்தம் செய்ய எத்தனித்தவன் நொம்ரூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்தவன் சாதாரணமானவன் அல்ல. எந்த அளவுக்கு சரித்திரம் எழுதுகிறது என்றால், பெற்ற தகப்பன் கூட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பக்கம் கிடையாது. முழு உலகமும் ஒரு பக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் ஒரு பக்கம். என்ன நடந்தது சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். மிக பிரம்மாண்டமாக ஒரு நெருப்பு கிடங்கு எரிக்க வைக்கப்பட்டு ஒரு ஏவுகணையிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே நும்ரூத் எரிய போகிறார். எரியும் போது ஒரு வார்த்தை பாவித்தான், ஒரு வார்த்தை. என்ன சொன்னால் தெரியுமா? இதற்கு பின்னால், இந்த இப்ராஹிமுடைய சாவுக்கு பின்னால், இந்த பூமிக்குள்ளே இன்னொரு இறைவன் இருக்கிறான், அவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய ஆட்சிக்கு கீழால் ஒரு கொசு கூட நுழைய கூடாது என்றுதான் நும்ரூத் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எரிந்தான். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. எந்த கொசு என்ற வார்த்தையை பாவித்தாலோ அதைவிட கேவலம் ஒரு நொண்டி கொசுவை அவனுடைய மூளைக்கு அனுப்பி அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தினான். முழு உலகமும் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, நும்ரூத் நினைத்தது ஹஜ்ரத் இப்ராஹிமை அளிப்பதற்கு, ஆனா படைத்தவன் நாடியது அவரை பாதுகாக்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதைத்தான் ரசூலுல்லா கேட்க சொன்னார், அல்லாஹும்ம லா மானி அலிமா அஃபைத வலா முக்தி அலிமா மனஅத. யாருக்காவது எதையாவது அல்லாஹ் தடுக்க நாடினால் முழு உலகமுமே சேர்ந்தாலும் அதை கொடுக்க முடியாது. இதை கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு குர்ஆன் வர்ணிக்கிறது என்று தெரியுமா? ஒரு மரத்தில் இருந்து காய்ந்த இலைகள் இருக்கிறது, அதுல ஒரு காய்ந்த இலை இந்த பூமியில் விழுவதாக இருந்தாலும் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவனுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு காய்ந்த இலை கூட நிலத்தில் மரத்தில் இருந்து விட முடியாது. கண்ணியமானவர்களே, ஒரு இலை விழுந்தால் யாராவது தலையில் கையை வைத்து ஐயோ ஒரு இலை விழுந்து விட்டது என்று யோசிக்கிறோமா? செய்தியே கிடையாது, அதை பற்றிய சிந்தனையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காய்ந்த இலை ஒரு மரத்தில் இருந்து விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது விழாது என்றிருந்தால், கண்ணியமானவர்களே, ஆட்சி அதிகாரம் படைத்தவன் நாடாமல் எதுவும் நடக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சொல்ல வருகின்ற விடயம், ஆட்சிக்கு பொறுப்பாளி படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் யாரை நாடுகிறானோ அவனுக்கு ஆட்சியை கொடுப்பான், யாரை நாடுகிறானோ அவனிடத்திலிருந்து ஆட்சியை பறிப்பான். அருள்மிகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களோ என்னவோ தெரியாது. இந்த அரசியலை பேசுவதற்கு முன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியலை பேசினார்கள். அஹ்மத் முஸ்னத் பஸ்ஸார் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸை ராவிகள் 15 தலைப்புகளில் கொண்டு வருவார்கள். துருக்குகளில் அருமைத்தூவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடக்கம் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்தமான ஆட்சி அதிகாரங்களையும் 5 கட்டங்களாக பிரித்தார்கள். இந்த உலகத்தில் 5 விதமான ஆட்சி தான் இந்த பூமிக்கு மேலால் நடக்கும் கியாமத்து வரைக்கும். இது யார் சொன்னது? நான் சொன்னதல்ல, அருமைத்தூவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். ஹுதைபத் இப்னு யமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், முதலாவது ஆட்சி அதிகாரம் என்ன தெரியுமா? வந்ததும் கிடையாது, கியாமத்து வரைக்கும் இது போன்ற ஒரு செழிப்பான ஆட்சி இந்த பூமிக்கு மேலால் இதுக்கு பின்னால் நடக்கப் போவதும் கிடையாது. முதலாவது நாடுகிறானோ அவ்வளவு காலம் நடத்தான், அதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த ஆட்சி அதிகாரத்தை கலட்டி பிடுங்கி எடுத்து விடுவான், உயர்த்தி விடுவான். இது முதலாவது. நான் ஹதீஸை வாசிக்கவில்லை, மீண்டும் ஹதீஸ் விடயத்தை சொல்லிக் கொண்டு போகிறேன். இரண்டாவது சட்டம் சொன்னால் இந்த பூமியில் ஆட்சி நடக்கும் 30 வருடங்கள் கிலாபத்துடைய ஆட்சி நடக்கும். இரண்டாவது. மூன்றாவது, முல்கே ஆவ் மன்னராட்சி இந்த பூமியில் நடக்கும்.
மன்னராட்சியில் முஸ்லிம் மன்னர்கள் இந்த முல்கே ஆண் என்று சொல்லக்கூடிய மன்னராட்சி இந்த பூமிக்கு மேலால் நடக்கும் என்று சொன்னார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடந்தது. மூன்றாவது. நான்காவது, முல்கே ஜபருத்தி கொடுங்கோலாட்சி நடக்கும்.
கொடுங்கோலாட்சி இந்த பூமிக்கு மேலால் நடக்கும். அதுல விசேஷமாக முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், முஸ்லிம்களுடைய ஆட்சி பறிக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, முஸ்லிம்களுடைய மானங்கள் பறிக்கப்படுகின்றன, முஸ்லிம்களுடைய சொத்து செல்வங்கள் சூறையாடப்படுகின்றன, முஸ்லிம்களுடைய நாடுகள் அபகரிக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னது. கொடுங்கோலாட்சி இந்த பூமிக்கு மேலால் நடக்கும். இது நான்காவது. ஐந்தாவது, திரும்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா மின்ஹாஜில் கிலாபா, திரும்ப கிலாபத்துடைய சாயலில் ஹஸரத் மஹ்தியிலிருந்து திரும்ப ஆட்சி உருவாகும். ஐந்தாவது. இந்த 5 ஆட்சி அதிகாரம் தான் இந்த பூமிக்கு மேலால் நடக்க போகிறது. முதலாவது நுபுவத்துடைய ஆட்சி ஹிஜ்ரி 1 ஹிஜ்ரி 11 வரைக்கும் ரசூலுல்லாஹ் நடத்திய ஆட்சி. இது நுபுவத்துடைய ஆட்சி ஹிஜ்ரி 11 ஹிஜ்ரி 41 வரைக்கும் கிலாபத்துடைய ஆட்சி. சுபஹானல்லாஹ். 5 மன்னர்கள் ஆண்டார்கள், கலீஃபாக்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு 2 வருடங்களும் 6 மாதங்களும் கிலாபத்துடைய ஆட்சி நடத்தினார்கள். இரண்டாவது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு 10 வருடங்களும் 6 மாதங்களும் கிலாபத்துடைய ஆட்சி நடத்தினார்கள். மூன்றாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு 12 வருடங்கள் கிலாபத்துடைய ஆட்சி நடத்தினார்கள். நான்காவது அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு 4 வருடங்களும் 6 மாதங்களும் கிலாபத்துடைய ஆட்சி நடத்தினார்கள். மொத்தம் இந்த 4 பேரும் 29 வருடங்களும் 6 மாதங்களும் கிலாபத்துடைய ஆட்சியை நடத்தினார்கள். மீதி 6 மாதத்தையும் கிலாபத்துடைய ஆட்சி நடத்தினது ஹஜ்ரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு. 30 வருடங்கள் பூர்த்தியாகி விட்டன. நடந்தது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி. மூன்றாவது முல்கே ஆல் மன்னராட்சி நடந்தது. கண்ணியமானவர்களே,
செழிப்பான ஆட்சி. ஹிலாபத்துடைய ஸ்தாயலில் தாரீஹிலே வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், சுமார் 13.5 நூற்றாண்டுகள் இந்த மண்ணை முஸ்லீம்கள் ஆண்டார்கள். 13.5 நூற்றாண்டு 1350 வருடங்களாக இஸ்லாமிய ஆட்சி நடந்திருக்கிறது. 4 பரம்பரைகள் ஆட்சி செய்தார்கள். உமவியாக்கள், அப்பாசியங்கள், உஸ்மானிகள், துருக்கிகள். இந்த 4 பரம்பரையையும் இந்த ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கொடிக்கு கீழால சுமார் 97 மன்னர்கள் இந்த மண்ணை 1350 வருடங்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 41 ஹிஜ்ரி 132 வரைக்கும் உமவியாக்கள் ஆட்சி செய்தார்கள். 132 923 வரைக்கும் அப்பாசியங்கள் ஆண்டார்கள். 923 1336 ஹிஜ்ரி வரைக்கும் உஸ்மானிகளும் துருக்கிகளும் இந்த உலகத்தை ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் இஸ்லாமிய ஆட்சி நடத்தினார்கள். எங்களுக்கு வரலாறு இருக்கிறது. ஒரே தலைமைத்துவம், கூறு கூறாக பிரிக்கப்படவில்லை. இஸ்லாமிய நாடுகள் ஒரே ஆட்சிக்கு கீழ் நடைபெற்றது. கண்ணியமானவர்களே, இந்த 3வது ஆட்சியும் நடைந்து முடிவு பெற்றுவிட்டது. உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த முல்கே ஆல் என்று சொல்லக்கூடிய ஆட்சி எப்பொழுது பறிக்கப்பட்டது தெரியுமா? 1923 மார்ச் மாதம் 24 தேதி முஸ்தபா கமால் பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் அயோக்கிய ஆட்சியாளனத்தில் இருந்தார். இந்த ஆட்சி 3வது ஆட்சி பறிக்கப்பட்டது. சரித்திரம் சொல்கிறது, யுத்தம் செய்து பறிக்கவில்லை, யுத்தம் செய்து பறிக்கவில்லை. அந்த மன்னருக்கு உலகத்தை காட்டி துன்யாவுடைய ஆசையை கொடுத்து, சொத்து செல்வங்களை பணத்தை கொடுத்து கைமாறாக ஆட்சியை வாங்கினார்கள். யுத்தம் செய்து பறிக்கவில்லை. யுத்தம் செய்திருந்தால் பறிக்க முடியாது. 1923 இதற்கு பின்னாலதான் 4வது கட்ட ஆட்சி முறை, கொடுங்கோல் ஆட்சி ஆரம்பித்தது. இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் நடப்பது கொடுங்கோல் ஆட்சி. இது நான் சொன்னதல்ல, ரசூலுல்லா சொன்னது என்றால் நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய ஒரு பாடம், கியாமத் நெருங்கிவிட்டது. இன்னும் எவ்வளவு காலம் இந்த ஆட்சி போகும் என்று சொல்ல முடியாது. இதுக்கு பின்னால் உண்மையான ஒரு தலைவர் வருவதாக இருந்தால், உண்மையான ஒரு ஆட்சியாளர் வர வேண்டும் என்று இருந்தால் அது வேறு யாரும் வர முடியாது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் இன்று எதிர்பார்க்க வேண்டிய கட்டத்தில் இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு மோசமான உலகத்தில், ஒரு மோசமான ஆட்சிகள் நடக்கின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அடுத்தது எதிர்பார்க்க வேண்டியது 5வது ஆட்சி அதிகாரம். அது இமாம் மஹ்தியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அது இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் வரப்போகிறது. இந்த 5 ஆட்சி அதிகாரம் தான் இந்த பூமிக்கு மேலால் நடக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி தந்தார்கள், இந்த உலகத்தில ஆட்சியை யாருக்கும் மாற்ற முடியாது. எந்த சதி செஞ்சாலும், எந்த சூழ்ச்சி பேசினாலும், எந்த சதி திட்டங்களை தீட்டினாலும் உலகத்தில எந்த கொம்பனுக்கும் அல்லாஹ் நிர்ணயித்த ஆட்சியை மாற்ற முடியாது. ஆனால் ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை ஒரு விடயத்தில் உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் அது நானும் நீங்களும் செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்கு மாத்திரம்தான். ஆட்சியை மாற்றக்கூடிய பவரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அரபிகள் சொல்லுவார்கள், அஅமாலுக்கும் உம்மாலுக்கும், நீங்க செய்கின்ற அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். நீங்கள் நல்லது செய்தால் உங்களை ஆளுகின்றவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். நீங்கள் படைத்தவனுக்கு துரோகம் செய்தால் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் காட்டி விடுவார். அஅமாலுக்கும் உம்மாலுக்கும், ஆரம்பத்தில் சொன்னேன், 12 வருடங்கள் கிலாபத்துடைய ஆட்சி செய்தார்கள். அதில் 6 வருடங்கள் ஆட்சி நீதமாக செழிப்பாக எந்த சிக்கலும் பிரச்சனைகளும் சண்டை சத்திரமும் யுத்தங்களும் இல்லாமல் நடைபெற்றது. 6 வருடங்களுக்கு பின்னால் மதீனாவுக்கு பக்கத்திலே பிரே அரீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணற்று கட்டி இருக்கிறது. அந்த கிணற்று கட்டில் உட்கார்ந்து கொண்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறியவரில் இருந்த ரசூலுல்லாஹுடைய மோதிரம் இருந்தது. அந்த மோதிரத்தை கலட்டி மாட்டிக் கொண்டிருந்தார்கள்.
அதுல முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பொறிக்கப்பட்டிருந்த ரசூலுல்லாஹுடைய மோதிரம். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது அவர்களுடைய கரத்தில் இருந்தது. அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கரத்துக்கு வந்தது. அதற்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கரத்துக்கு வந்தது. அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்துக்கு வந்தது. 6 வருடங்களுக்கு பின்னால் இந்த மோதிரத்தை அந்த கிணத்து கட்டில் இருந்து கலட்டி கலட்டி மாற்றிக் கொண்டிருந்தார்கள். தொப்பென்று மோதிரம் கிணத்துக்குள்ளே விழுந்து விட்டது. பதறி போனார் உஸ்மான் ரலியல்லாஹு. துடித்து போனார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்த மோதிரம் விழுந்து விட்டதே. சஹாபாக்கள் வரவழைக்கப்பட்டார்கள். கிணறு இறைக்கப்பட்டது. 1 விடுத்தம், 2 விடுத்தம், 3 விடுத்தங்கள் சம்பூர்ணமாக கிணறு இறைக்கப்பட்டதே. மோதிரத்தை காணவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், எப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்த மோதிரத்தை தொலைத்தார்களோ அன்றுதான் அவர்களுடைய ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டது. குழப்பம் ஏற்பட்டது, பிரச்சனை ஏற்பட்டது. எந்த அளவுக்கு முஹத்தீஸ்கள் எழுதுகிறார்கள் என்றால், எப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கை அல்ல, முழு குர்ஆன் ஹதீஸும் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கை, அந்த கையில் இருக்கக்கூடிய 5 விரல்களில் சிறிய விரலுக்கு மாட்டுகின்ற மோதிரத்தை தொலைத்த ஒரே காரணம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய இன்னுயிரை பறிகொடுக்க வேண்டிய செவிக்கு தள்ளப்பட்டார்கள். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வரலாற்று ஆசிரியர்கள் முஹத்தீஸ்கள் எழுதுகிறார்கள், அந்த மோதிரம் இருக்கும் போது கொலை செய்யப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தொலைக்க வைத்தானோ அல்லது அந்த மோதிரத்தை தொலைத்ததுதான் அவர்களுடைய உயிர் காவு கொள்வதற்கு காரணமாக ஆகியதோ என்று தெரியாது என்று எழுதுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உம்மாதுக்கும் நீங்க செய்கின்ற அமல்தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஆட்சியில் இருக்கக்கூடியவருக்கே அது ஆபத்தாக மாறுகிறது என்றால், ஆட்சிக்கு கீழால் இருக்கின்ற நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸோட விளையாடினோம் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தோட விளையாடினோம் என்றால், குர்ஆன் ஹதீஸை முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டோம் என்றால், இந்த பூமிக்கு மேலால் எப்படி நல்ல ஆட்சியை எதிர்பார்த்தது? இதுக்கு கீழால ஒரு பாடத்தை எழுதுகிறார்கள் உலமாக்கள். காரணம் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு சரித்திரத்திலையும் நிறைய படிப்பினைகள் கண்ணியமானது. என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் ஆட்சி செழிப்பாக நடக்கும். ஆட்சியாளர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கே அது சோதனையாக மாறும். அம்மாளுக்கும் உம்மாளுக்கும் உங்களுடைய அமல்கள், உங்களுடைய ஆட்சியாளர்கள் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்களை ஆட்சி செய்தவர்கள் நல்லவர்களாக வருவார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சுபஹானல்லாஹ் கொடுங்கோல் ஆட்சியாளர். உலமாக்கள் ஒட்டுமொத்த உலமாக்களுடைய பத்துவா இருக்கிறது, அவன் பாவி ஃபாஸிக். எத்தனையோ ஆயிரக்கணக்கான உலமாக்களை கொண்டு குடித்தவன் ஹஜ்ஜாஜ். காபத்துல்லாவுக்கு தாக்குதல் நடத்திய ஒரு முஸ்லீம் என்றால் அது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். சரித்திரத்தில் எழுதுகிறார்கள், இவன் காட்டை நோக்கி வேட்டைக்கு போனான். காட்டை நோக்கி வேட்டைக்கு போனான் தனியாக. காட்டுக்கு வனாந்தரத்துக்கு போனவன் வலித்தவரி நெடுஞ்சூரம் சென்று விட்டான். இவனுக்கு தண்ணீர் தாகம் வருகிறது, தண்ணீர் தாகம் வருகிறது. தேடி தேடி போகிறான் தண்ணீர் தேடி. நடு வனாந்தரத்தில், நடு காட்டில் தேடிக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஆச்சரியம், ஒரு ஓலை குடிசை இருக்கிறது. இவனுக்கு சந்தோஷம் வந்தது. ஓடி போய் அந்த வாசலுக்கு முன்னால் நின்று, அம்மா தண்ணீர் தாகமாக இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாங்கலே என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அரசர்
மன்னர் போய் தண்ணீர் கேட்கிறார். சரித்திரத்தில் எழுதுகிறார்கள், அந்த வீட்டில் ஒரு தாயும் ஒரு பச்சிளம் குழந்தையும் தான் இருந்தது. அந்த தாய் என்ன செய்தார் தெரியுமா? வந்திருப்பது மன்னர் என்று தெரியாது, வந்திருப்பது ஹஜ்ஜாஜ் என்று தெரியாது, யாரோ கண்ணீர் கேட்கிறார்கள் என்பதுதான் தெரியும். அந்த தாய் என்ன செய்தாள் என்றால், அந்த குழந்தை இடத்துல அவளிடத்தில் இருந்தது சிரட்டை, அந்த சிரட்டையில் அந்த ஹஜ்ஜாஜுக்கு தண்ணீர் கொடுத்து அனுப்புகிறார். இந்த குழந்தையோ அழுக்கு படிந்த ஆடையுடன் மூக்கை வலித்தவளாக ஒரு அசிங்கமான அலங்கோலமான தோற்றத்தில் மன்னருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆனா இந்த மன்னர் இருப்பிருக்கின்ற கெதியோ தண்ணீர் கொடுக்காவிட்டால் செத்து போவார். தண்ணீர் தாங்க. ஆனாலும் அவனுடைய தலக்கணத்தை பாருங்கள், தலக்கணத்தை பாருங்கள். அந்த குழந்தையை பார்த்த கணமே அவனுக்கு ரோஷம் வந்தது, கோபம் வந்தது. நான் நாட்டை ஆளுகின்ற மன்னன், மன்னாதி மன்னன், என்னை இப்படியா கவனிப்பது, என்னை இப்படியா மதிப்பது, என்னை அவமதிக்கிறார் என்ற கோபத்தில உடலில் இருந்த வானை உருவினான், ஓங்கி ஒரு பீசி வீசினான். அந்த குழந்தையுடைய தலை ரெண்டாக பறந்தது. இவன் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அந்த குழந்தை அலறுகின்ற சத்தம் கேட்ட அந்த அம்மையா தலையை வெளியே போட்டே பார்க்கிறார், குழந்தை முண்டமாக இருக்கிறது. இந்த தாயுடைய வாயிலிருந்து வந்தது ஒரு மதுவா, ஆச்சரியமான மதுவா, மஹா கல்லா கமா மஹா கல்லா ஃபி நிஸ்பில் குர்ஆன், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஒரு மதுவா. என்ன மதுவா தெரியுமா? குர்ஆனுடைய முதல் 15 ஜுதுவில் அல்லாஹ் கல்லா என்ற வார்த்தையை வேத பாவித்தது கிடையாது. கல்லா என்ற வார்த்தை முதல் 15 ஜுதுவில் கிடையாது. இந்த அம்மையார் கேட்ட பதுவாவை பாருங்க, யாரா நீ முதல் 15 ஜுதுவில் உன்னுடைய கலாமில் கல்லா என்ற வார்த்தையை எப்படி அழித்தாயோ ரப்பே, அதே போன்று இந்த கொடியவனை நீ அழித்து நாசமாக்குவாயாக. பதுவா வந்தது, அதுவே அவனுக்கு சாவுமணியாக மாறியது. இவன் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இவனை பற்றி அந்த காலத்து மக்கள் ஏசி பேசினார்கள், ஏசி பேசினார்கள். அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு மேதையிடத்தில், ஒரு இமாமிடத்தில், ஒரு ஆலிமிடத்தில் வந்தார்கள். வந்து முறைப்பாடு செய்தார்கள், இவன் அநியாயக்காரன், இவன் கொலைகாரன், இவன் மக்களுடைய சொத்துக்களை சுரண்டுகிறான், அபகரிக்கின்றான், இவன் அநியாயமாக படுகொலைகள் செய்கிறான் என்று முறையிட்ட நேரத்தில் அந்த மாமாதை சிரித்துவிட்டு சொன்னார்களாம், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அல்ல, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அல்ல, காட்டில் இருக்கக்கூடிய விசஜந்துக்கள் வந்து கரடி சிங்கம் புலி போன்ற கொடிய மிருகங்கள் வந்து உங்களை ஆட்சி செய்யாமல் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்றார்கள். வந்தவர்களுக்கு இன்னும் ஆச்சரியம். மாமர்களே, என்ன பேச்சு பேசுகிறீர்கள்? வேற என்ன பேச? உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது? தொழுகையுடைய பக்குவம் எந்த அளவுக்கு இருக்கிறது? ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டிய அஹ்லாக் உங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? இவை அனைத்தையும் குழி தோண்டி புதைத்து விட்டு உங்களுக்கு நல்லாட்சி கேட்குதா? சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹஜ்ஜாஜ் அல்ல, காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து ஆட்சி செய்யாமல் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். எப்பொழுது இதிலிருந்து பாடம் படிப்பினை எழுதுகிறார்கள், எப்பொழுது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் இருந்த அஹ்லாக் நல்ல குணம் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் இருந்து எதுபடுமோ அவர்களுக்கு நல்ல ஆட்சியாளன் வரமாட்டார். உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். நீங்கள் நல்லது செய்தால் நல்லவன் கிடைப்பான். தாத்தார்களுடைய யுத்தம். உலகத்தில் இதுக்கு முன்னால் அப்படி ஒரு புரட்சி நடந்தது கிடையாது, கியாமத்து வரைக்கும் நடக்கக்கூடாது. அவ்வளவு பயங்கரமான அழிவுக்கு முகம் கொடுத்தார்கள் தாத்தார்களுடைய யுத்தம். ஒரே நாளில் 15 லட்சம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 15 லட்சம் முஸ்லீம்கள். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரரே, காரணம் என்ன? சரித்திரத்தில் எழுதுகிறார்கள், தாத்தார்களுடைய அநியாயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இராக்கில பக்தாதுல ஒரு லைப்ரரி இருந்தது. அந்த தாத்தாரிகள் மேற்கொண்ட யுத்தம், சுபஹானல்லாஹ், இராக்கில மாத்திரம் கண்ணியமானவர்களே, சரித்திரத்தில் எழுதுகிறார்கள், 10 லட்சம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ரஷ்யாவில மாத்திரம் 15 லட்சம் முஸ்லிம்கள் ஒரே நாளில் படுகொலை செய்யப்பட்டார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஊர் புகாரா என்ற ஊரில் மாத்திரம் 7 லட்சம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். தாக்கார்களுடைய யுத்தத்தில் என்ன நடந்தது? ஒரு பெண் வருவாள், ஒரு பெண் வருவாள், 100 முஸ்லிம் வாலிபர்களை குனிய வைப்பாள், பக்கத்தில் பார்ப்பாள், ஆயுதம் இருக்காது, அந்த 100 பேருக்கும் சொல்வாள், திரும்பி வரும் வரைக்கும் யாரும் தலையை தூக்க கூடாது என்ற கட்டளையை பிறப்பித்து போய் வீட்டுக்கு சென்று ஆயுதத்தை எடுத்து வருவாள். அந்த 100 வாலிபர்களில் எந்த வாலிபனுக்கும் தலையை தூக்க தைரியம் பிறக்கல்ல,
கோழிகளாக மாறினார். 100 பேருடைய கருத்தையும் துண்டு துண்டாக வெட்டினார். அதுல எனக்கு உங்களுக்கும் புத்திமதியான ஒரு சரித்திரம் ஒன்று நடந்தது. பகுத ஈராக்கில ஒரு ஆணின் ஒரு பள்ளியில ஒரு கிளாஸ் பயன் செய்து கொண்டிருந்தார். அப்ப தாத்தான்களை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த பக்கமாக போற நேரத்துல பள்ளிக்குள்ளே என்னமோ கூட்டமாக இருக்கிறது, ஒருத்தர் பேசுகிறார், என்ன இது? உடனே கூப்பிட்டார் அந்த மேதையை, அந்த ஹசரத்தை இங்க வாங்க, என்ன செய்வீங்க? நான் மக்களுக்கு இஸ்லாத்தை படித்துக் கொடுக்கிறேன், ஈமானுடைய பாடத்தை படித்துக் கொள்கிறேன், இஸ்லாத்துடைய பாடத்தை படித்துக் கொள்கிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த பெண் தாத்தார்களை சேர்ந்த அந்த பெண் ஒரு வரத்த சிரிப்பு சிரித்து விட்டு, உங்களுடைய குர்ஆன் தாய் அப்பா சொல்கிறது முஸ்லீம்களுக்குத்தான் வெற்றி, முஸ்லீம்களுக்குத்தான் உதவி, முஸ்லீம்களுக்குத்தான் உலகத்தில் நிம்மதி, ஆனால் லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொண்டிருக்கிறோமே, இன்னமுமா உங்களுடைய குர்ஆனை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? சுபஹான், ஈமான் பலவீனமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். ஆனால் அந்த மேதை என்ன பதில் கொடுத்தார்கள் தெரியுமா? சுபஹானல்லாஹ், ஒரு ஆச்சரியமான பதிலை அல்லாஹ் அந்த மேதையுடைய வாயிலிருந்து வெளியாக்கினான். அவர் ஒரு புன்முறுவல் பூத்துவிட்டு அந்த பெண்மணியை பார்த்து சொன்னால், நீங்கள் ஆடு மேய்க்கிறவர்களை பார்த்திருக்கிறீர்களா? ஆம், பார்த்திருக்கிறேன். ஆடு மேய்க்கக்குள்ளே பாருங்க, ஆட்டிடையில் சில நாய்களை ஆட்டோட வைத்துக் கொள்வான். நாய் எதுக்கு தெரியுமா? ஆடுகள் சிதறி போக்குள்ளே அந்த நாய்கள் சிதறி போகாமல் ஆடுகளை ஒன்று சேர்த்து ஒரு கூட்டத்தில் வைத்துக் கொள்ளும். இதை ஏன் சொல்கிறீர்கள்? உங்களை அல்லாஹ் எங்களுக்கு நாய் மாதிரி பாவிக்கிறார். முஸ்லீம்கள் கொஞ்சம் வலித்து வரும் போது, முஸ்லீம்கள் கொஞ்சம் பாவம் செய்யும் போது, முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டு தூரமாகும் போது, நாய்களை போன்று அல்லாஹ் சில காபிர்களை சாட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் திருத்தம் வந்து ஒற்றுமையாக வாழ வைக்கிறான். அதற்காக வேண்டித்தான் உன் போன்ற மக்களால் எங்களுக்கு சோதனை வருகிறது என்ற பாடத்தை சொன்னார். அதை நானும் நீங்களும் பாடமாக எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் சொல்கிறேன். என்ன நடந்தது? சரித்திரம் என்ன தெரியுமா? இந்த ஜங்கீஸ் கான் என்பவன் தான் தாத்தார்களுடைய தலைவன். இவன் முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை புத்தகத்தில் படித்திருந்தான். சஹாபாக்கள் எப்படி வியாபாரம் செய்தார்கள் என்பதை புத்தகத்தில் படித்து, அவர்கள் நேர்மையானவர்கள், அவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் அடுத்தவனுக்கு குறிவைக்க மாட்டார்கள், உண்மை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்பதை புத்தகத்தில் படித்திருந்து, இதை பார்த்து முஸ்லீம்கள் அனைவருமே இப்படி நல்லவர்கள் என்று நினைத்து, அவர்களுடைய நாட்டைச் சேர்ந்த 450 தலை சிறந்த மாணிக்கக்கள் வியாபாரிகளை புரக்கி முஸ்லீம்களுடைய தேசத்துக்கு அனுப்பினான். வியாபாரத்துக்கு வந்தார். 450 பேரும் வந்து முஸ்லீம்களுடைய எல்லைக்கு வந்து சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு, இந்த தடவை மாஷா அல்லாஹ் நிறைய லாபத்தோடு நாடு திரும்பலாம், நாங்கள் வியாபாரம் செய்ய போவது முஸ்லீம்களோடு, அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நம்பி சந்தோஷமாக இஸ்லாமிய ஆட்சி நடக்கின்ற ஏரியாக்குள்ளே காலை எடுத்து வைக்கிறார்கள். அந்த கட்டத்தில் ஒரு மன்னன் இருந்தான், அஹ்மத் ஷா கான் என்று சொல்லக்கூடியவன். அவனுக்கு செய்தி போகிறது, அவன் செய்த முதலாவது வேலை 450 பேரையும் கைது செய்தான். 450 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தார். 450 பேருடைய கரத்தில் இருந்த அந்த விலை மதிக்க முடியாத அந்த பொக்கிஷங்களை, மாணிக்க கற்களை இவன் கொள்ளையடித்து கடைசியாக ஒரு பயங்கரமான வேலை செய்தான். 450 பேரையும் படுகொலை செய்தான். என்ன நடந்தது தெரியுமா? இந்த செய்தி ஜங்கீஸ் கான் தாத்தார்களுடைய தலைவனுக்கு போனதே, உடனடியாக படைகளை ஒன்று திரட்டிய ஒரு மைதானத்தில்
ஒரு படையை ஒன்று திரட்டினான், முழு தாத்தாரிகளையும் ஒன்று சேர்த்தான். சேர்த்து இவன் செய்த முதலாவது வேலை என்ன தெரியுமா? முதலாவது இருக்கரம் ஏந்தி வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி, முஸ்லீம்கள் ஏற்றிருக்கக்கூடிய ரப்பு அல்லாவே, உன்னை நம்பி உன்னுடைய முஸ்லீம்களிடத்தில் எங்களுடைய வியாபாரிகளை அனுப்பினோம், ஆனால் மோசடி செய்து விட்டார்கள், அநியாயம் செய்து விட்டார்கள், துரோகம் செய்து விட்டார்கள். எனவே ரப்பே, முஸ்லீம்களுக்கு எதிராக நாம் போர் தொடுக்க போகிறோம், நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பதுவாவோட காலடி வைத்தார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஒரே நாளில் 15 லட்சம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நீங்க செய்த அமல் தான் உங்களுடைய ஆட்சியாகும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அடுக்கிக் கொண்டே போகலாம். இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? எப்ப வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ அவர்களுக்கு நல்ல ஆட்சியாளன் வரமாட்டான். ஒவ்வொரு சரித்திரத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டிய பாடம் கண்ணியமானவர்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கள் சமூகத்தில் உள்ள வியாபாரிகள் பேச போனால் நேரம் போதாது கண்ணியமானவர்களே. இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியவர்கள் உங்களை சொல்லவில்லை, நாட்டில் இருக்கக்கூடிய சில வியாபாரிகளுடைய நடவடிக்கைகளை பார்த்து சொல்ல, அந்நியர்கள் வந்து கவலைப்பட்டு சொல்லிவிட்டு போறார்கள். பள்ளி வாசல்கள் இஸ்லாமிய வியாபாரிகளுடைய நிலைமை என்று கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதைத்தான் சொல்கிறோம். அஹ்மாலுக்கும் உம்மாலுக்கும் ஒரே ஒரு ஹதீஸை குதிசியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஹ்மத் தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸை குதிசி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, என்ன சொல்கிறான்? அல்லாஹ், நான் தான் அல்லாஹ். அன மாலிகுல் முல்க், நான் தான் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அரசியல்வாதி, மன்னர்களுக்கெல்லாம் மன்னர். குலூபுல் முலூக்கி ஃபி யதி, ஒட்டுமொத்தமான ஆட்சியாளர்களுடைய உள்ளமும் என்னுடைய ஒரு கைப்பிடியில் இருக்கிறது. இந்த நாட்டுடைய அல்ல, இந்த கண்டத்துடைய அல்ல, முழு உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் அத்தனை பேருடைய உள்ளங்களும் என்னுடைய கை ஒரு பிடியில் இருக்கிறது. ஃபைனல் இபாத இதா அதாஉனி ஹவல்து குலூப முலூக்கிம் அலைஹிம் பிர்ரஹ்மத்தி வர்ரப்பா. எப்ப என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபடுவார்களோ அவர்களை ஆட்சி செய்யக்கூடியவர்களை ஆட்சியாளர்களை மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்லல்ல. எப்ப முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ்வார்களோ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் இரக்கத்தன்மையையும் பரிதாபத்தன்மையையும் நான் போடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்ப எனது உம்மத் எனக்கு அநியாயம் செய்வார்களோ, பாவம் செய்வார்களோ, துரோகம் செய்வார்களோ, நன்றி கெட்டவர்களாக வாழ்வார்களோ, ஹவ்வல்து குலூபஹும் பின்நிக்மத்தி வஸ்தஹ்தா, அவர்களுடைய உள்ளத்தில் கோபத்தையும், நிக்மா என்றால் பழிக்கு பழி வாங்குகின்ற உணர்வை நான் போடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நிக்மா என்றால் பழிக்கு பழி வாங்குவது என்றால் எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் துவேஷம், குரோதம், விரோதம், இதை நான் போடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை, சகோதரர்களை, சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இப்படி மோசமான ஒரு கட்டம் உங்களோட வாழ்க்கையில சமூகத்துல வந்தால் லா தஸ்தகிலூ பித்துஆஇ அலா முலூகிக்கும், இப்படிப்பட்ட நெருக்கடியான கட்டம் உங்களோட வாழ்க்கையில வந்தால் அரசாங்கத்துக்கு ஏசாதீர்கள், ஆட்சியாளர்களுக்கே சாதீர்கள், அரசியல்வாதிகளுக்கே சாதீர்கள், எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாற்றமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை விடுங்கள், தௌபா செய்யுங்க, ரப்பின் பக்கம் நீளுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். கை அத்தியக்கும் முழுக்கோ, நீங்கள் செய்ய வேண்டியது ஆர்ப்பாட்டம் அல்ல, நீங்க செய்ய வேண்டியது இலட்சம் போடுவதல்ல, நீங்க செய்ய வேண்டியது கொடி தூக்குவதல்ல, நீங்கள் செய்ய வேண்டியது எதிர்ப்பு அர்த்தங்கள் அல்ல, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். கை அத்தியக்கும் முழுக்கோ அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னின் பக்கம் மீண்டால் உங்களுடைய ஆட்சியாளனை நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் பொறுப்பெடுக்கிறேன். யார் சொல்றது? படைச்சவன் சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, குலாசா இதுதான், ஆட்சிக்கு பொறுப்பு ரப்பு அல்லாஹ், அதை யாராலும் மாற்ற முடியாது. அல்லாஹ் மாத்திரம்தான் மாற்றுவான், ஆனால் மாற்றக்கூடிய ஒரு சக்தியை இந்த உலகத்தில் ஒரு வஸ்துவுக்கு வைத்திருக்கிறான் என்றால் அது எங்களுடைய அமல் இபாதத், இதை கொண்டு மாத்திரம்தான் அல்லாஹ் ஆட்சியை மாற்றுவான். நாம் உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ நல்லவர்களாக வாழ்ந்தால் சத்தியமாக அல்லாஹ்வுடைய சுன்னத், நல்லவர்கள் ஆட்சி செய்வார்கள். கெட்டவர்களாக வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களை ஆட்சி செய்கிறவர்களும் கெட்டவர்களாக இருப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம். இந்த கட்டத்தில் நாங்கள் சிறுக்குரிய வார்த்தைகளை பாவிப்பதல்ல, அன்னார் இன்னாருக்கு கூடி கூடி பேசுவதல்ல. இந்த கட்டத்தில் முக்கியமாக நானும் நீங்களும் செய்ய வேண்டியது நோன்பு பிடிக்க வேண்டும், சதகாக்கள் கொடுக்க வேண்டும், தகஜத்துக்கு எழும்ப வேண்டும். 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுவிட்டு கண்ணீர் வடித்து, யா அல்லாஹ் ஆட்சிக்கு பொறுப்பான நீ யாருலா, நீ யாரை நாடுகிறாரோ ஆட்சியை கொடுப்பவன் யாருலா. எனவே எங்களுக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யார் இருந்தாலும் சரி, கட்சியில் மாற்றம் அல்ல, நிறத்தில் மாற்றம் அல்ல, அவனுக்கு இவனுக்கு அல்ல. கண்ணியமானவர்களே, நாம் என்னை மாற்றுவதில் தான் ஆட்சியுடைய மாற்றம் இருக்கிறது என்பதை உணர்ந்து தொழுது அழுது அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு இதற்கு பின்னால் எங்களுடைய நாட்டை ஆள போலவர்கள் எங்களுக்கு சாதகமானவர்களாக வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து நல்ல ஆட்சியாளர்களை எடுத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை ரப் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாம் பெற்றெடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தங்கள் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை வளமாக்கியாவா, அவர்களுடைய நோய்களை குணமாக்கியாவா, சாலிகானவர்களாக வளர்த்து உருவாக்கிட்டாயாவா, இருவருக்கும் பிரயோஜனமான கல்வி ஞானங்களை பெற்ற சீதேவிகளாக உருவாக்கிட்டாயாவா, சமூகப்பட்டுள்ள மார்க்கப்பட்டுள்ள உன்னுடைய தக்குவாவோடு வாழக்கூடிய குழந்தை செல்வங்களை எங்களுக்கு உருவாக்கி தந்திரியாவா, இறக்கம் நிரப்பிய ரஹ்மானியாவா, குறிப்பாக எங்களை நாட்டில் வாழ்கின்ற முஸ்லீம்களை பாதுகாத்திரியாவா, முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை பாதுகாத்திரியாவா, முஸ்லீம்களுடைய கொடுக்கல் வாங்கலை பாதுகாத்திரியாவா, நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண நிலைமைக்கு நீயே தீர்வை கொடுத்துருவாயாவா, எங்களுக்கு சாதகமான ஆட்சியை தந்திரியாவா, எங்களுக்கு பாதகமான ஆட்சியாளர்களை தந்துடாதையாவா, எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை உருவாக்கிட்டாயாவா, எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை தந்துடாதையாவா, நாம் ஏற்றுக்கொள்கிறோம் யாவா, நாம் செஞ்ச பாவம் தான் யாவா, நாம் இன்று அனுபவிக்கிறோம் நப்பே. இதை உணர்ந்து வாழ்க்கையில கடைசியாக உண்மையான தௌபா செய்தியாவா, இந்த பூமிக்கு மேலால் கலை நிமிர்ந்து நிம்மதியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக கடைசி வரைக்கும் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல உலகத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்கி, ஆகரத்துடைய வாழ்க்கையும் எங்களுக்கு தெளிவாக்கி தந்துருவாயாக. இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு பிரிகின்ற கடைசி கட்டத்திலேயாவா, அந்த சக்கராக்குரிய நேரத்திலேயாவா, எந்த வாழ்க்கை வாழ்க்கை வரும் என்று தெரியாதையாவா, எதை கண்ணுக்கு காட்டுவார் என்று தெரியாதையாவா, சிரிப்பு வருமா பயம் வருமா தெரியாதையாவா, அந்த கடைசி கட்டத்தில் எங்களை சோதிச்சிடாதையாவா, கனிமாவை நாக்குக்கு தந்துரியா, முழு பரம்பரையும் நீ கவர் செய்து கொள்வாயாக.